வணக்கம் அன்புஜெய அவர்களே.
வணக்கம் நரேசல் அவர்களே.
இப்போ நம்ம மெடிசன் மருந்தை பற்றி விவாதிச்சிட்ருக்குறோம், பேசிகிட்ருக்குறோம்.
ஆமாம்.
அதில் வந்து இன்னொரு தலைப்பு எப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி மெடிசன் சொல்கிறோம். இப்போ மருத்துவரோட அறிவுரை இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச அறிவோடு வச்சுக்கிட்டு பல மருந்துகளை நாம் சாப்பிட்டுட்ருக்குறோம் இல்லையா, அதை காம்ப்ளிமெண்ட்ரி மெடிசன் சொல்லிக்கிறோம். சரி, இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி மெடிசன் அப்படின்னு சொல்லும்போது அதன் விளக்கம் என்ன?
இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி மெடிசன்னாக்கா அதில் வந்து நம்ம ஆயுர்வேத மருந்துகள், மரபு வழி வந்த சீன மருந்துகள், ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் சொல்லுவாங்க, டிசிஎம் சொல்லுவாங்க, ஹோமியோபதி மெடிசன், வைட்டமின் மாத்திரைகள், அதெல்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி மெடிசனில் அடங்கும். இதில் வந்து பெரும்பாலான பொதுவான விற்பனைக்குரிய மருந்துகளாக இருக்கும். 99% சொல்லலாம் வச்சிங்கன்னா, சதவீதம் வந்து பொதுவான விற்பனைக்கு இருக்கும், அதாவது ஜென்ரல் சேல் மெடிசன் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இவை எல்லாமே லிஸ்டிங் முறைப்படி பதிவு செஞ்சுருப்பாங்க, ஹாஸ்டல் நம்பரோடு இருக்கும். அதுலேயும் சில மருந்துகள் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசனாகவும் இருக்குது, அது வந்து ரொம்ப ரேராக இருக்கும்.
மருந்துகளான்னு சொல்லும்போது ஜெனரிக் நெய்ம், பிராண்ட் நெய்ம் அப்படின்னு ரெண்டு வகையாக சில பேர் சொல்லுவாங்க. ஃபார்மசியில் போனால் கூட சில ஃபார்மசிஸ்ட் கூட சொல்கிறது உண்டு, ஜெனரிக் பிராண்ட் வேணுமா அல்லது பிராண்ட் நெய்மோட வேணுமா அப்படின்னு. அப்படின்னா என்னன்னு சொல்லுங்களேன்.
பிராண்ட் நேம்ன்றது வந்து மருந்தை தயார் செய்து விற்பனை செய்கிற நிறுவனம் வந்து அவங்க மருந்திற்கு வச்சிருக்க வாணிப பெயர், அதை பிராண்ட் நேம் சொல்லுவாங்க. ஜெனரிக் நேம்ன்றது அந்த மருந்தில் உள்ள கெமிக்கல், மருந்தோட மூல மருந்திற்கு பாருங்கள், அதனுடைய கெமிக்கல் நேமில் என்று சொல்கிற ரசாயன பெயர் இல்லை வேதிய பெயர் சொல்லுவாங்க. உதாரணமாக அட்வில் நியூரோஃபென் அப்படின்னு ரெண்டு வணிக பெயர்கள் இருக்குது ஒரு மாத்திரைகளுக்கு, அதனுடைய ஐபுப்ரோஃபென் என்பது அந்த மருந்தோட ரசாயன பெயர். அதே போல் பெனடால்ன்றது வந்து வாணிக பெயர், பேராசிட்டமால் அசிட்டமோனம்ஃபென் என்று ரெண்டு பேர் இருக்குது, ரெண்டும் வந்து ரசாயன பெயர் பெனடாலுக்கு.
இப்போ பேனடால்னு சொன்னான்னா அது வந்து ஒரு வாணிப பெயர், ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம்,
நிறுவனம்
அது வந்து இந்த மருந்துக்கு தந்திருக்கிற பெயர். அது பேராசிட்டமால்னு சொல்றது அதுக்கு கெமிக்கல், அதுல இருக்கிற மூலக்கூறு சார்ந்த பெயர் இல்லையா.
இப்போ நீங்க ஒரு மருந்து செய்யறீங்கன்னு வச்சுங்க, நீங்க அதே பேராசிட்டமால் வந்து ஒரு மாத்திரையா நீங்க போனீங்கன்னா நீங்க ரேசல் டேப்லெட்னு போட்டுக்கலாம்,
ஆனா அதுக்கு உள்ள இருக்கிறது
பேராசிட்டமால்.
சரி,
ஒரே ரசாயன பொருள் உள்ள மருந்தை பல நிறுவனங்கள் பல வியாபார பெயர்களில் இல்லை வாணிப பெயர்களில் விற்றாலும் அந்த லேபிளில் அந்த ரசாயன பெயர் இருக்கணுன்றது டிஜிஏவோட கண்டிஷன். அது நிச்சயமாக இருந்தாகணும், அது சட்டப்படி இருக்கணுன்றது. அது அதுவும் அந்த பேர் வந்து லேபிளில் முன்பகுதியிலே இருக்கணும், எங்கேயோ மறைச்சி போட்டு போட முடியாது, முன்பகுதியில் இருக்கணும். அது எதுக்கு உபயோகப்படுனா, இப்போ நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறீங்க, நம்ம ஹாலிடேக்கு போகிறேன்னு வச்சிங்களேன், அங்கே வந்து ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு பேர் இருக்கலாம், வாணிப பெயர் எங்கே வேணாலும் வேறு வேறு இருக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி ரேசல் டேப்லெட்னு அங்கே போனால் உங்களுக்கு தெரியாது, அதே பேராசிட்டமால் டேப்லெட் போட்டிருந்தாக்கா உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த மருந்து வாங்குறது மற்ற நாடுகளில் போகும்போதும் அதை வாங்குறது சுலபமாக இருக்கும், அதுக்காக தான் அந்த ஒரு சட்டத்தை வச்சுருக்காங்க.
இப்போ இதில் ஒரு கேள்வி எப்படின்னா, இப்போ ஒரு மருந்து இப்போ நாம் இங்கே சாப்பிட்டுட்ருக்குறோம்,
ஆமாம்,
ஒருவேளை நாம் இலங்கைக்கு வந்து பயணம் செய்கிறோம், இப்போ அங்கே வந்து போய் இதே மருந்தை தான் நம்ம தொடரணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற வணிக நிறுவனத்தோட அந்த பிராண்ட் நேமை கேட்டானா அவனுக்கு ஒன்றும் புரியாது, அது என்ன பெயர் அப்படின்னு கேட்பான். ஆனால் அதே நேரம் கெமிக்கல் பேரை நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா கடைக்காரன்
நிச்சயமாக அந்த ஃபார்மசிஸ்ட்டுக்கு நிச்சயமாக தெரியும்.
அடுத்து அன்புஜய அவர்களே, ஒரு கேள்வி எப்படின்னா, இப்போ மருந்து கடைக்கு இப்போ ஃபார்மசிக்கு போனால் அவன் கேட்குற ஒரு கேள்வி எப்படின்னா, அது உனக்கு ஜெனரிக் ப்ராடக்ட் வேணுமா, அது கொஞ்சம் சீப்பாக இருக்குது, குறைஞ்ச விலையில் தரலாம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது.
நிச்சயமாக ப்ரிஸ்கிரிப்ஷன் மருந்தில் வந்து உள்ள முக்கியமான செயல்படுகின்ற பொருள் இருக்கு இல்லையா, நான் ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் சொன்னேன், மூல மருந்து சொன்னேன் இல்லையா, அது ஒன்று ஒன்றையும் ஏதாவது ஒரு வியாபார நிறுவனம், ஒரு கம்பெனி வந்து பல மில்லியன் டாலர் செலவு பண்ணி அதை ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது வந்து சில சமயத்தில் சில மருந்துகள் வந்து 2 வருஷத்தில் கிடைக்கிறதும், சில மருத்துவத்தில் 20 வருஷம் கூட ஆகிடுது, 10 வருஷம் கூட ஆகும், 5 வருஷம் ஆகும். அந்த மருந்து வந்து அவங்களுக்கு வந்து பேட்டன் இருக்கும், அவங்களுக்கு வந்து உரிமை வாங்கியிருப்பாங்க, உலகளாவிய அளவில் உரிமை வாங்கியிருப்பாங்க. அந்த பேட்டன் வந்து 20 வருஷம் தான். 20 வருஷம் எப்படின்னாக்கா, அவங்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள், இந்த ரசாயன பொருளை நான் உபயோகப்படுத்த போகிறேன்னு அப்பயே பேட்டன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மருந்தை அவங்க தயார் செஞ்சு அதை பரிசோதித்து மார்க்கெட் வரதுக்குள்ளே சில சமயத்தில் சில நாளில் வந்து 2 வருஷம் ஆகும், 5 வருஷம் ஆகும், 6 வருஷம் கூட ஆகும். ஸோ அந்த 20 வருஷத்தில் 6 வருஷம் போயிடுச்சு, அந்த மீதி 14 வருஷத்தில் அவங்க போட்ட முதலீடை திரும்ப எடுத்தாகணும். அந்த மாதிரி முதல்ல ஆராய்ச்சி செஞ்சு கொண்டு வராங்க பாருங்கள், அந்த மருந்துக்கு வந்து அவங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு லீடர் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. அந்த பேட்டன் முடிஞ்ச பிறகு இன்னொரு நிறுவனம் வந்து அந்த மாத்திரையை செய்துன்னு வச்சுங்க, அது வந்து ஜெனரிக் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. அது எத்தனை கம்பெனி வேணாலும் பண்ணலாம், அதனுடைய வியாபார பெயர் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் நான் முந்தி சொன்ன மாதிரி ரசாயன பெயர் அதே பெயராக இருக்கும்.
இப்போ இதில் இன்னும் தெளிவாக கேட்கணும்னா, இப்போ ஒரு நிறுவனம் வந்து ஒரு மருந்தை தயாரித்து சந்தைக்கு விட்டுருக்கு, அந்த மருந்துக்கு உங்களுக்கு இருக்கிற ரைட்டு, இந்த பேட்டன் ரைட்டுன்னு சொல்கிறது 20 ஆண்டுகள் தான்.
20 ஆண்டு.
அதுக்கு பிறகு நீங்களும் நானும் வந்து ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதே மருந்து தயாரிச்சுக்கலாம்,
செய்யலாம்.
அதுக்குள்ளாடி வந்து அவங்க லாபம் சம்பாதிக்கணும்னா அந்த 20 ஆண்டுகளுக்குள்ளே
சம்பாதிச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த ஜெனரிக் ப்ராடக்ட் வந்து வியாபாரம் செய்கிற நிறுவனத்துக்கு இந்த ஆராய்ச்சி செய்கிற இதெல்லாம் செலவுலாம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் இருக்குது, பயோ ஈக்குவலன்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம லீடர் ப்ராடக்ட் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ஜெனரிக் ப்ராடக்ட்டு அந்த லீடர் ப்ராடக்ட் மாதிரியே தரத்தில் அதே மாதிரி பயன்பட தரதில் சில குறிப்பிட்டதில் இருக்கணும். அந்த தரத்தில் இருந்தால் தான் அனுமதி கொடுப்பாங்க அந்த மார்க்கெட் பண்ணுறதுக்கு.
இப்போ நீங்கள் அப்படி சொல்கிறத பார்த்தா, இப்போ ஃபார்மசி போகிறோம், இப்போ அதில் வந்து ஜெனரிக் ப்ராடக்ட் இருக்குது, அதை கேட்குற அதே மருந்து தான், ஆனால் வேறு நிறுவனம் தயாரிச்சிருக்கு, அது ஜெனரிக் ப்ராடக்ட்டு, அதை வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை, அப்படிதானா?
தப்பு இல்லை, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு அனுமதி கொடுக்கும் போதே அதெல்லாம் அவங்க வந்து இந்த அந்த லீடர் ப்ராடக்டோட ஜெனரிக் ப்ராடக்டை இது பண்ணி ஒத்து பார்த்து அதே மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் அனுமதி கொடுப்பாங்க.
இப்போ இதில் இன்னொரு கேள்வி எப்படின்னா, ஏன் 20 ஆண்டுகள் வந்து பேட்டன் ரைட் வச்சுருக்குறாங்க? இப்போ ஒரு கம்பெனி வந்து கண்டுபிடிச்சி இது நல்ல மருந்து தான், எஃபெக்டிவாக தான் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் மற்றவங்களையும் தயாரிக்க அனுமதிக்க வேண்டியது தானே இல்லையா?
இல்லை, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு அந்த முதல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு ஆராய்ச்சி செஞ்சு பண்ணுற நிறுவனம் பல மில்லியன் டாலர் இது செலவு பண்ணியிருப்பாங்க. அவங்க அதை ரெக்கவர் பண்ணணும், இல்லைன்னா ஷேர் ஹோல்டர் அவங்கள விட மாட்டாங்க பாருங்கள், எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த செலவெல்லாம் அவங்க திரும்ப எடுக்கிறதுக்கு, முதலீட்டை திரும்ப பெறத்துக்காக தான் அந்த அனுமதி கொடுக்குறாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லைன்னு வச்சிங்களேன், நான் ஒரு கம்பெனி இது பண்ணுறாங்க, நீங்கள் வந்து ஒரு புது மருந்து கொண்டு வரீங்க, அடுத்த வருஷமே இன்னொரு கம்பெனி கொண்டு வந்துக்கிட்டால் அவங்களுக்கு வந்து ஆராய்ச்சி செலவு கிடையாது. அந்த ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ண வேண்டியிருக்கு, பரிசோதனை பண்ண வேண்டியிருக்கு, பயோ ஈக்குவலன் டெஸ்ட் இருக்குது, அது பண்ண வேண்டியிருக்கு, அது பெரிய செலவு இருக்காது. ஆனால் ஆராய்ச்சிக்கு வந்து அவங்க மில்லியன் டாலர் பண்ணியிருப்பாங்க. அப்போது அந்த முதலீடு அவங்க எப்படி எடுக்கிறது? அந்த மாதிரி வசதி இல்லைன்னா எந்த கம்பெனியும் புது மருந்து கொண்டு வர முடியாது. புது மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லைனாக்கா நமக்கு வந்து பல நோய்களுக்கு புது மருந்துகள் கிடைக்கவே கிடைக்காமல் போயிடும். அதுக்காக தான் அந்த 20 வருஷம் பேட்டன்ட் இது கொடுத்து இந்த கண்டிஷனை அது வச்சுருக்காங்க.
இப்போ இந்த ஜெனரிக் ப்ராடக்ட்னு சொன்னீங்க, அதாவது மற்ற ஒரு நிறுவனம் ஏற்கனவே தயாரித்து முன் வச்ச அல்லது சந்தையில் இருக்கிற மருந்தை வந்து 20 ஆண்டுகள் தாண்டி இன்னொரு நிறுவனம் இருக்கும்போது அது ஜெனரிக் ப்ராடக்ட் ஆகுது. இப்போ லீடர் ப்ராடக்ட்டுங்கிறது முதல்ல அந்த கம்பெனி தயாரித்த நிறுவனம் தயாரித்த மருந்து. இப்போ லீடர் ப்ராடக்ட்டுக்கும் ஜெனரிக் ப்ராடக்ட்டும் இந்த ரெண்டுக்கு எஃபெக்டும் சரியாக தான் இருக்குமா?
எஃபெக்ட் ஒன்றா தான் இருக்கணும். அதுதான் டிஜியை வந்து அனுமதி கொடுக்கும்போது அதுக்கான பரிசோதனை செஞ்சதை வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் பார்த்து தான் கொடுப்பாங்க.
மிக்க நன்றி அன்புஜெய் அவர்களே.
நன்றி,
விரிவான தகவல், விளக்கமான தகவல், உபயோகமான தகவல், மிக்க நன்றி.
நன்றி, மிக்க நன்றி.
இந்நிகழ்ச்சியில் கூறப்படும் தகவல்கள் பொதுவான தகவல் மட்டுமே. அதிக தகவலுக்கும் குறிப்பிட்ட மருந்து பொருட்கள் பற்றிய தகவலுக்கும் நீங்கள் TGA தெரப்பியூட்டிக் குட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை தொடர்பு கொள்ளுங்கள். TGA இன் இணையதளம் www.tga.gov.au. TGA தகவல் அறியும் தொலைபேசி இலக்கம் 1800-0002-653 அல்லது 0262-3286444. மின்னஞ்சல் முகவரி info@tga.gov.au.